one can attain the perfect stage of liberation from birth and death simply by knowing the Lord, your personality of God, and there's no other way to achieve this perfection. That there is no alternative means to anyone who does not understand Lord Krishna as the Supreme Personality of God is surely in the mode of ignorance, and consequently he will not attain salvation simply, so to speak, by licking the outer surface of the bottle of honey, or by interpreting the Bible we leave according to mundane scholarship. Such empiric philosophers may assume very important roles in the material world, but they are not necessarily eligible for liberation. Such bhakta mundane scholars have to wait for the promised mercy of the devotee of the Lord. One should therefore cultivate Krishna consciousness with faith and knowledge, and in this way gain perfection.
பகவத் கீதை உண்மையுறுது அத்தியாயம் 4 பதம் 9. மொழிபெயர்ப்பு மட்டும் படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு: எனது தோற்றம் செயல்கள் இவற்றின் உன்னதமான தெய்வீக தன்மையை எவன் ஒருவன் அறிகின்றானோ அவன் இந்த உடலை விட்டபின் மீண்டும் இப்பௌதிக உலகு பிறகு எடுப்பதில்லை. அர்ஜுனா, அவன் எனது நித்திய உலகை அறிகின்றான்.
So this verse talks about the appearance of the Supreme Lord.
இந்த ஸ்லோகமானது பகவானுடைய அவதாரத்தை பற்றி பேசுகின்றது.
What is remarkable about the appearance of the Supreme Lord is that this is a material world, but the Lord is spiritual. Nevertheless, he appears within the material world.
மகானுடைய அவதாரத்தில் அப்படி குறிப்பிடத்தக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது பௌதிக உலகம், பகவான் முழுமையான ஆன்மீகமானவர். அப்படி இருந்தாலும் கூட அவர் இந்த பௌதிக உலகத்துக்குள்ளே அவதாரம் பண்ணுகிறார்.
When he appears, everyone can see him.
அவர் இங்கே தோன்றும் பொழுது எல்லோரும் அவரை பார்க்கலாம்.
Even the demons can see the Lord.
அசுரர்கள் கூட பகவானை பார்க்கலாம்.
So this is quite extraordinary.
இது வந்து ரொம்ப விசித்திரமானது.
Because normally we say that you cannot see the Lord unless you have spiritual eyes.
பொதுவா நம்ம கடவுளை பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ஆன்மீக கண்கள் தேவை.
The demons definitely don't have spiritual eyes.
அசுரர்களுக்கு கண்டிப்பா ஆன்மீக கண்கள் கிடையாது.
Nevertheless, they can see the Lord.
அப்படி இருந்தாலும் அவங்க கடவுளை பார்க்கலாம்.
So then we can say two things. Maybe the Lord has a material form.
அதுல வந்து ரெண்டு விஷயம் நம்ம சொல்லலாம். ஒண்ணு, ஒருவேளை கடவுளுக்கு பௌதிகமான ஒரு உடல் இருக்குமோ.
So this is the conclusion of some people. All these incarnations are actually material. That's what they say.
இப்படிதான் சில மக்கள் வந்து முடிவு பண்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த எல்லா அவதாரங்களுமே பௌதிகமானதா இருக்கும் அப்படின்னு.
The other way of answering is that the Lord is very merciful.
இன்னொரு விதமா என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னா, பகவான் மிகவும் கருணையானவர்.
He also has inconceivable powers.
அவர் நாம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சக்தியும் படைத்தவர்.
So by his inconceivable mercy and his inconceivable powers, he is able to show himself to everyone and still maintain his spiritual form.
அவர் அவருடைய பெரும் கருணையினாலும், நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத அளவு அவரிடத்துல இருக்கக்கூடிய சக்தியினாலும், இந்த பௌதிக உலகத்துக்குள்ளே அவர் தோன்றினாலும், தன்னுடைய ஆன்மீக தன்மையை அவர் பார்த்துக் கொள்கிறார்.
So in the previous verses it was stated that the Lord comes into this material world to kill the demons and protect the devotees and establish dharma.
இதுக்கு முந்தைய பதங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த பௌதிக உலகத்திற்கு அசுரர்களை அழித்து பக்தர்களை காத்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
So in other words, the Lord appears within the material world to give benefit to everyone.
இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, பகவான் இந்த பௌதிக உலகத்திற்குள்ள எல்லோருக்கும் நன்மை தருவதற்காக வருகின்றார்.
So what is the benefit that the Lord gives?
அப்படி கடவுள் வரும்பொழுது என்ன நன்மையை தருகின்றார்?
So the benefit is that people can actually see the Supreme Lord.
என்ன நன்மை அப்படின்னா, மக்கள் அவரை பார்க்கலாம்.
So then people do not have to speculate about the nature of the Lord.
அப்படி பார்க்கிறது மூலமாக பகவானுடைய தன்மையை பற்றி அவர்கள் கற்பனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை.
So this is the special benediction that the Lord gives. He appears in the material world and everyone can see
him. இதுதான் அவர் இந்த பௌதிக உலகத்தில் தோன்றும் பொழுது எல்லோரும் அவரை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நன்மையை தருகின்றார்.
So in this verse, Krishna is stating that yes, everyone can see me, but you have to really understand properly what you are seeing.
இந்த இந்த படத்துல கிருஷ்ணன் சொல்றார், ஆமா எல்லாரும் என்ன பார்க்கலாம், ஆனா என்ன உண்மையாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு.
Because if you look at the Lord when he appears in the world, you may think he's material.
பகவான் இப்படி இந்த பௌதிக உலகத்துல தோன்றும்போது அவர் பௌதிகமானவரோ அப்படின்னு அவர் நினைக்கலாம்.
So the Supreme Lord is born.
அதனால ஏன்னா பகவான் பிறக்கிறார்.
And often in his incarnation, it looks like a human birth.
நிறைய தடவை பார்த்தோம் அப்படின்னா அவருடைய அவதாரமானது ஒரு மனித பிறவி போன்றே தோன்றுகிறது.
So in the case of Rama or Kapila or whatever, and of Krishna, you see, looks like the mother and father, and he gets born like everybody else.
குறிப்பா ராம கபில மற்றும் கிருஷ்ணர் இந்த மாதிரியான அவதாரங்கள்ல அவருக்குன்னு ஒரு அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க, ஒரு சாதாரண நபர் போல அவரும் பிறக்கின்றார்.
So if he gets born, that means he is temporary.
அவர் அப்படி பிறந்தார் அப்படின்னா அவர் நிரந்தரம் இல்லாதவர் ஆகுது.
He has a body which appears at a certain point. That means he has a temporary body.
அவருக்கு ஒரு உடல் அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தோன்றுது அப்படின்னா அது ஒரு நிரந்தரம் இல்லாத சரீரம், தற்காலிகமான சரீரம்.
So God should have eternal form, therefore it's not God.
கடவுளுக்கு வந்து நிரந்தரமான ரூபம் இல்லை, அதனால அவர் கடவுள் இல்லை.
He is a normal human being also.
அவங்க சொல்றாங்க அவர் ஒரு சாதாரண மனிதர்.
So therefore, here Krishna says, one has to understand him. Truth about my birth.
ஆனா கிருஷ்ண சொல்றார் என்னுடைய பிறப்பு பற்றி உண்மையான ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு.
So of course we can say, well, actually the Lord only appears to be taking birth, actually he has the eternal form.
நாம சொல்லலாம் இங்க கடவுள் பிறப்பது போன்றுதான் தெரிகிறது, ஆனா அவருக்கு ஒரு நித்தியமான ரூபம் இருக்கிறது.
So what is that eternal form?
அந்த நித்தியமான ரூபம் எப்படிப்பட்டது? அவருடைய கைஷோர ரூபமானது நிரந்தரமான ரூபம் நாம சொல்லலாம்.
So what is the baby form then?
அப்படின்னா அந்த குழந்தை ரூபம் என்னது?
So that's not eternal.
அப்ப அது நிரந்தரமானது இல்ல.
So what does this mean?
இது என்ன அர்த்தம்?
We are saying he's spiritual, but yet he keeps changing his form from baby form to big form.
அவருடைய ரூபம் நிரந்தரமானது நம்ம சொல்றோம், ஆனாலும் அவர் குழந்தை ரூபத்துல இருந்து பெரிய ரூபம் வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்கிறார்.
So it may look like Krishna is changing from small to big.
இது பார்க்கிறதுக்கு கிருஷ்ணர் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் மாறிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு நமக்கு தோணலாம்.
So we should understand that all of these forms, every change in this form is eternal.
ஆனா உண்மையில சொன்னோம் அப்படின்னா அவருடைய ரூபத்துல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் கூட ஒரு நிரந்தரமான ரூபம்.
Example is given of the appearance of the Lord. He appears within our universe. He's born. And then, actually, he's born in another universe. And then in another universe. And another universe. And another universe. So that baby form is eternal. He gets constantly being appearing somewhere.
பகவான் இந்த பௌதிக உலகத்திலே குழந்தை மாதிரி பிறக்கும் பொழுது அதுக்கப்புறமா மற்றொரு பிரபஞ்சத்துல பிறக்கிறார், அதுக்கடுத்து இன்னொரு பிரபஞ்சத்துல பிறக்கிறார், அதுக்கடுத்து இன்னொரு பிரபஞ்சத்துல பிறக்கிறார், அதுக்கடுத்து இன்னொரு பிரபஞ்சத்துல பிறக்கிறார். இது மாதிரி அவருடைய குழந்தை ரூபம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு இடத்துல நிரந்தரமா இருந்துகிட்டே இருக்கு.
So all of the forms are eternal and eternally appearing in this material in some universe somewhere.
அவருடைய எல்லா ரூபங்களுமே நிரந்தரமானது, அவருடைய எல்லா ரூபங்களும் ஏதாவது ஒரு பிரபஞ்சத்துல எப்பயாவது தொடர்ச்சியா அவதாரம் பண்ணிக்கிட்டே இருக்கு.
So though he takes birth, he is still eternal. That birth is eternal also.
அவர் பிறந்தாலும் கூட அந்த பிறப்பு கூட நிரந்தரமானது.
And similarly, he does activity. Each activity has a beginning and end.
அவர் வந்து அதே மாதிரி செயல்களும் செய்கின்றார், ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு ஆரம்பமும் இருக்கிறது, ஒரு முடிவும் இருக்கின்றது.
That means it's temporary.
அப்படின்னா அது நிரந்தரம் இல்லாதது.
But we see all these activities also go on eternally. So Krishna is lifting Govardhan Hill and all universes one after the other.
இதே மாதிரியா கிருஷ்ணர் தன்னுடைய எல்லா செயல்களையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொரு பிரபஞ்சத்திலையும் அவர் இந்த கோவர்தன மலையை தாங்கி பிடிக்கின்றார்.
The Lord's birth and his activities are completely different from those of people with material bodies.
மகானுடைய பிறப்பு மற்றும் லீலைகள் இது ரெண்டுமே இந்த பௌதிக உலகத்தில் பிறக்கக்கூடிய சாதாரண நபர்களை விட மிக மிக வித்தியாசமானது.
So to understand this, we have to accept the fact that the Supreme Lord has inconceivable powers.
இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த விஷயத்தை ஏற்றுக்கிறோம் அப்படின்னா, முழுமுதல் கடவுளுக்கு நாம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு சக்தி இருக்கிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும்.
So if we can appreciate the Supreme Lord with all of his powers, then we have advanced.
நாம பகவானுடைய அந்த புரிந்து கொள்ள முடியாத ஒரு சக்தியை நாம பாராட்டும் பொழுது நாம் முன்னேற்றமடைகிறோம்.
We understand the Lord has a form.
நாம பகவானுக்கு ரூபம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறோம்.
Lord has activities.
பகவானுக்கு செயல்பாடுகள் இருக்குது.
But form is eternal and the activities are eternal.
ஆனா இந்த ரூபமானது நிரந்தரமானது, அவருடைய செயல்கள் நிரந்தரமானது.
That is not so in the material world. Everything is temporary. But for the Lord, it is completely different.
ஆனா இந்த பௌதிக உலகத்துல அது அப்படி கிடையாது. எல்லாமே தற்காலிகமானது. ஆனா அவருடைய சிறப்பும் செயல்பாடும் நிரந்தரமானது.
So once we have that understanding, then there's another important point.
அந்த விஷயத்தை நாம புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது.
The Lord does not simply have a form for form's sake or activity for activity's sake.
பகவானுக்கு ஒரு ரூபம் இருக்கணுங்கிறதுக்காண்டி ரூபமோ இல்ல செயல்பாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி செயலோ செய்யறது கிடையாது.
There is a purpose.
ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது.
So what is the purpose of all this?
இது செய்யறதுக்கு என்ன காரணம்?
The purpose is ananda.
இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆனந்தம்.
The Lord has a form for form's activities to express bliss.
பகவான் ஒரு ரூபம் எடுத்து காரியங்கள் செய்வது எதற்கு அப்படின்னா அவருடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்துவதற்கு.
So this is what we call leela.
இதை நாம் லீலை என்று சொல்கிறோம்.
Leela means it does activities with no purpose at all except bliss.
லீலை அப்படின்னா ஆனந்தத்தை தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் அவர் காரியம் செய்வதில்லை அப்படின்னு அர்த்தம்.
Of course, not the purpose isn't bliss, it's an expression of bliss.
ஆனந்தம் என்பது காரணம் அல்ல, ஆனா இது ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடு.
So the Lord comes into the material world and he expresses that bliss.
பகவான் இந்த பௌதிக உலகத்துக்குள் அவதரித்து அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறார்.
So he has a form and he does activities.
ஆகையால அவருக்கு ஒரு ரூபம் இருக்கிறது, அவர் செயல்பாடுகள் செய்கின்றார்.
And how does this express bliss?
எப்படி அவர் தன்னுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறார்?
The bliss takes place because the activities in the form are in relation to devotees.
இந்த ஆனந்தம் எப்படி ஏற்படுகிறது அப்படின்னா, இந்த செயல்பாடுகள் எல்லாம் பக்தர் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே ஆனந்தம் ஏற்படுகிறது.
So we see all, we can remember all those different activities of Krishna. What are these activities? Their activities in relation to devotees.
பகவானுடைய பலதரப்பட்ட செயல்பாடுகளை நாம பார்க்கலாம். அந்த செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, அவர்களுடைய பக்தர்கள் சம்பந்தப்பட்டதா இருக்குது.
So we have Damodar Leela where Yashoda ties up Krishna.
நமக்கு தாமோதர் லீலை இருக்கிறது, அதிலே யசோதானா கிருஷ்ணரை கட்டி போடுகிறார்.
So Krishna does activity and the activities with Yashoda.
Krishna காரியம் செய்கின்றார், அது யசோதாவோட இருக்குது.
Krishna steals butter and Mother Yashoda ties him up.
Krishna mennai thirugira adukku Yashoda vandu katti porranga.
So these activities, the relationships between the devotee and the Supreme Lord give rise to bliss.
Inga uravu bhagavanukkum bhaktarkkum irukkakoodiya andha uravu murai aanandathai aikkirathu.
How does the bliss arise?
எப்படி இந்த ஆனந்தம் தோன்றுகிறது?
The bliss arises from rasa.
இந்த ஆனந்தம் எதிலிருந்து வருகிறது அப்படின்னா, ரசத்திலிருந்து வருகிறது.
Rasa is created by relationships of love.
இந்த ரசம் எப்படி ஏற்படுகிறது அப்படின்னா, பக்தர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு மூலமாக ஏற்படுகிறது.
The relationship of love takes place because we have two forms, Krishna and the gopi form.
பக்தர்களே இந்த உருவங்களை எப்படி இருக்கிறது அப்படின்னா, ரெண்டு உருவங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால ஏற்படுகிறது. என்ன ரெண்டு உருவங்கள்? கிருஷ்ணர் மற்றும் அவருடைய பக்தர்கள்.
What do the forms do?
இந்த ரெண்டு உருவங்கள் என்ன செய்கின்றன?
The forms don't simply stand there.
இந்த ரூபங்கள் சும்மா அங்கே நின்றுட்டு இருக்கிறது கிடையாது.
Krishna speaks and the devotee speaks.
கிருஷ்ணர் பேசுறார், பக்தரும் பேசுறார்.
கிருஷ்ணர் activities, devotees are activities.
கிருஷ்ணர் காரியம் செய்றார், பக்தரும் காரியம் செய்றார்.
And these activities, how are they related? Out of love.
இந்த காரியங்கள் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறது? அன்பின் மூலமாக சம்பந்தப்பட்டிருக்கிறது.
This produces rasa, and rasa produces bliss.
இது ரசத்தை ஏற்படுத்துகிறது, அந்த ரசத்தின் மூலமாக ஆனந்தம் ஏற்படுகிறது.
So Krishna appears in the material world and he displays this bliss with his devotees.
Krishna பௌதிக உலகத்திலே இப்படி அவதரித்து தன்னுடைய பக்தர்களோடு ஆனந்தத்தை இப்படி வெளிப்படுத்துகிறார்.
So we have Krishna and his devotees in Vrindavan, or we have Rama with his devotees.
Krishna அவருடைய பக்தர்களோடு விருந்தாவனத்திலே நாம் காணலாம், இல்லை என்றால் ராமர் அவருடைய பக்தர்களோடு இருப்பதை காணலாம்.
So this is good for devotees. It gives bliss to devotees.
இது பக்தர்களுக்கு நன்மை தரக்கூடியது, ஏனென்றால் இது பக்தர்களுக்கு ஆனந்தம் தருகிறது.
And devotees in the material world who are aspiring for relationship with Krishna, they become inspired by seeing these different activities.
கிருஷ்ணரோடான உறவுமுறையிலே உறவை ஏற்படுத்திக் கொள்ள விரும்பக்கூடிய பக்தர்கள் இந்த விதமான செயல்பாடை கண்டு மிகவும் உற்சாகம் அடைகின்றார்கள்.
And people who are not devotees, if they observe these activities or read about these activities, they also can become inspired.
பக்தர்கள் அல்லாதவர்கள் கூட இந்த லீலைகளை படித்தார்களோ அல்லது கேட்டார்களோ அவர்களும் உற்சாகம் அடையலாம்.
And even the demons, even though they don't appreciate the Lord and hate the Lord, they also get benefit.
அசுரர்கள் பகவானை விரும்பாமல் அவரை வெறுத்தாலும் கூட அவர்களுக்கு இது நன்மை இருக்கின்றது.
Even they don't appreciate the form of the Lord, because it is a spiritual form, it affects them.
அவர்கள் பகவானுடைய ரூபத்தை பாராட்டாவிட்டாலும் கூட இது ஆன்மீகமான ரூபம் என்கிற காரணத்தினாலே அவர்களை அது பாதிக்கின்றது.
So it is explained that Shishupal, he became completely absorbed in Krishna and hatred.
என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, சிசுபாலன் வெறுப்பின் காரணமாக கிருஷ்ணருடைய நினைவிலேயே முழுமையாக மூழ்கி இருந்தார்.
So he hated him. He didn't think he was God, but he became completely absorbed in him because of his attractive features.
அவர் கிருஷ்ணரை வெறுத்தார், இருந்தாலும் அவருடைய கவர்ச்சிகரமான அந்த ரூபத்தினால் அவர் முழுமையாக கிருஷ்ணரிடத்திலே கவர்ச்சி அடைந்தார்.
Thought of Krishna at all times.
அரே கிருஷ்ணரே எப்பொழுதும் நினைத்துக் கொண்டே இருந்தார்.
Of course the motive was hatred, but nevertheless he could not help thinking of Krishna.
அதற்கு வெறுப்பு தான் காரணம், இருந்தாலும் அவர் கிருஷ்ணரை நினைத்துக் கொண்டே இருந்தார்.
So that was because Krishna had a beautiful form.
இது ஏன் அப்படின்னா, கிருஷ்ணர் அழகான ரூபத்துடன் இருந்தார்.
So because of that absorption, Shishupal became purified. In spite of the fact that he hated the Lord.
சிசுபாலன் கிருஷ்ணரை வெறுத்தாலும் கூட இந்த அழகான ரூபத்தின் காரணத்தினால் அவர் கவர்ச்சி அடைந்தார்.
So therefore when the Lord appears in the material world, he's beneficial for everyone.
ஆகையால் இந்த பௌதிக உலகத்திலே பகவான் அவதரிக்கும் பொழுது அது எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறார்.
So he may kill the demons and he may give them liberation.
ஆகையால அவர் அசுரர்களை அழித்து அவர்களுக்கு முக்தி தருகின்றார்.
But for the devotees, the Lord gives much more.
ஆனால் பக்தர்களுக்கு இன்னும் அதிகமாக அவர் தருகிறார்.
The devotees see the Lord and they become inspired to serve him, and therefore they have a much greater reward.
பக்தர்கள் பகவானை தரிசித்து அவருக்கு சேவை செய்வதிலே மிகவும் உற்சாகம் அடைகின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு அதிகமாக அவர் அளிக்கின்றார்.
So after the Lord disappears, what happens?
அப்படின்னா பகவான் மறைந்ததற்கு அப்புறமாக என்ன நடக்கின்றது?
No one can see him anymore. No advantage.
யாருமே அவரை பார்க்க முடியாது, சாதகமாக இருக்காது.
So fortunately we have scripture.
அதிர்ஷ்டவசமாக நமக்கு சாஸ்திரங்கள் இருக்கின்றது.
So Srimad Bhagavatam describes all the different activities of Krishna, even though he is no longer here.
ஸ்ரீமத் பாகவதமானது கிருஷ்ணருடைய எல்லா லீலைகளுக்கும் விவரிக்கின்றது, அவர் இந்த பௌதிக உலகத்தில் இல்லை என்றாலும் கூட.
Because they come from a proper source, that is Vasudev and Sukadev, therefore those descriptions have some spiritual potency.
இது ஒரு சரியான மூலத்திலிருந்து வரக்கூடிய காரணத்தினால், அதாவது வியாசதேவர் சுகதேவரிடத்திலிருந்து வரக்கூடிய காரணத்தினால் அந்த விவரணைகளுக்கு சக்தி இருக்கின்றது.
So by hearing the pastimes of Krishna from Srimad Bhagavatam, we can actually get this same spiritual benefit as seeing the Lord.
ஆகையால் இந்த ஸ்ரீமத் பாகவதத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய லீலைகளை நாம் கேட்போமையானால் நாம் பகவானை பார்ப்பதினால் என்ன பலனை அடைவோமோ அதே பலனை அடையலாம்.
So one who sees the Lord should understand about Krishna's personal activities, and one who reads that or hears the Srimad Bhagavatam should also understand properly about his birth and activities.
யாரோ பகவானை தரிசிக்கின்றார்களோ அவர்களும் பகவானுடைய பிறப்பு அவருடைய செயல்பாடுகளை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று யார் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து பகவானை பற்றி கேட்கின்றார்களோ அவர்களும் முழுமையாக பகவானுடைய பிறப்பு மற்றும் லீலைகளை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும்.
So if we have that understanding when we hear these stories, then we get great spiritual benefits.
நாம் அப்படி முழுமையான அர்த்தத்தை புரிந்து கொண்டோமேயானால் அப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக பலனானது அதிகமானது.
So Krishna says here that when you give up your body, you don't take birth again.
இங்கே கிருஷ்ணன் சொல்கிறார், நீ இந்த உடலை விட்ட பிறகு இன்னொரு உடலை தர மாட்டாய் என்று சொல்கிறார்.
So what happens?
அப்ப என்ன நடக்குது?
Do we enter into Brahman?
நாம பிரம்மத்துக்குள்ள நுழைஞ்சிருவோமா?
No.
இல்ல.
Of course, many people will think that if we get liberation, get out of this material body, that's very good.
நிறைய மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நாம இந்த பௌதிக உலகத்தை விட்டு வெளியில போனோம் அப்படின்னா அதுவே போதும் ரொம்ப நல்லது அப்படின்னு நினைப்பாங்க.
So that is easily accomplished simply by understanding about Krishna.
கிருஷ்ணரை பற்றி புரிந்து கொள்வதன் மூலமாகவே இது மிகவும் எளிமையாக அறியப்படுகிறது.
However, if we really understand about Krishna and appreciate it properly, we get much more than that.
ஆனா எப்படி இருந்தாலும் நாம கிருஷ்ணரை பற்றி சரியாக புரிந்து கொண்டு அவரை நாம் பாராட்டினோம் என்றால் நாம் அதை விட அதிகமான பலனை பெறுவோம்.
So if the devotee becomes completely absorbed in Krishna as much as Shishupala is absorbed in him as an enemy, and if one becomes a devotee absorbed like that in Krishna, then not only he gets liberation, but he gets a spiritual body in the spiritual world, and he develops a relationship of rasa with Krishna.
சிசுபாலன் எப்படி கிருஷ்ணரிடத்துல விரோதத்தின் மூலமாக அந்த கிருஷ்ணருடைய சிந்தனையில மூழ்கி இருந்தாலும், அதே போன்று ஒரு பக்தர் கிருஷ்ணர் மீது சிந்தனையில மூழ்கி இருந்தார் என்றால் அவருக்கு இந்த விடுதலை மட்டும் கிடைப்பதல்ல, அவர் ஆன்மீக ரூபம் பெற்று ஆன்மீக உலகத்தை அடைந்து பகவானுடைய சேவையில் ஈடுபடுவார்.
So very, of course, in a few days there will be the appearance of Balaram, and then next week after that, more than a week, 2 weeks I guess, is the appearance of Krishna.
You know, சில நாட்கள்ல பலராமனுடைய அவதாரத்திருநாள், இன்னும் 14th கிருஷ்ணருடைய அவதாரத்திருநாள்.
As I said, the appearance is eternal.
நான் சொன்னது மாதிரி பகவானுடைய தோற்றமானது நிரந்தரமானது.
You may think it's gone 5,000 years ago. No, it's going on now someplace.
நாம நினைக்க கூடாது இது ஏதோ 5,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துருச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. இது இன்னும் தொடர்ச்சியா எங்கேயாவது போயிட்டே தான் இருக்குது.
So this birth means the Lord suddenly appears within some universe.
அவருடைய பிறப்பு அப்படின்னா பகவான் ஏதாவது ஒரு பிரபஞ்சத்துக்குள்ள திடீர் என்று தோன்றுகிறார் அப்படின்னு அர்த்தம்.
So that is most auspicious when that happens.
அப்படி அவருடைய தோற்றம் நடந்தது என்றால் அது மிக மிக மங்களகரமானது.
That means that the whole universe gets the benefit at that point of the personal appearance of the Lord.
அந்த பகவானுடைய அவரே அங்கு தோன்றிய காரணத்தினால் அந்த முழு பிரபஞ்சத்திற்கும் நன்மை கிடைக்கின்றது.
So Krishna appeared in this universe about 5,000 years ago.
கிருஷ்ணர் இந்த பிரபஞ்சத்திலே 5,000 வருடங்களுக்கு முன்பு தோன்றினார்.
Nevertheless, we still get the benefit.
இருந்தாலும் கூட நாமும் நன்மை அடைகின்றோம்.
How do we get the benefit after 5,000 years?
எப்படி நாம 5,000 வருஷத்துக்கு அப்புறம் நன்மை பெறுறோம்?
By hearing about the pastimes of Krishna.
எப்படி அப்படின்னா கிருஷ்ணருடைய லீலைகளை கேட்பதன் மூலமாக பயன்படுகிறோம்.
By chanting the name of Krishna.
கிருஷ்ணருடைய நாமத்தை ஜபம் பண்ணுவதன் மூலமாக.
By worshipping the form of Krishna.
கிருஷ்ணருடைய ரூபத்தை வழிபாடுவதன் மூலமாக.
So these are ways in which we can still associate with Krishna even though he appeared 5,000 years ago.
கிருஷ்ணர் 5000 வருடங்களுக்கு முன்பு தோன்றியிருந்தாலும் கூட இதன் மூலமாக நாம் இன்னும் நன்மை பெறலாம்.
But as Krishna says here, you have to understand in truth that the birth, the activities, the form are all spiritual. They're eternal.
ஆனா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறது மாதிரி அவருடைய பிறப்பு, செயல்பாடுகள், அவருடைய ரூபம் எல்லாம் நிரந்தரமானது அப்படின்னு முழுமையா நாம புரிஞ்சுக்கிறோம். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம்.
A servant of God. Well, of course, everybody, every bhakta is a servant of God, Krishna Das. But also, there are certain types of servants in the spiritual world, which is dasya rasa. So that's a little different.
பகவானுடைய பக்தர்கள் எல்லோருமே சேவகர்கள் தான், அதாவது கிருஷ்ணதாஸ். ஆனா அவர்களுக்கு ஆன்மீக உலகத்திலே தாசிய ரசத்திலே இருப்பார்கள்.
So in the spiritual world, for Krishna, not all the bhaktas are dasas. Some may be sakas, some may be parents, some may be lovers like the gopis. So they're not all servants in that sense.
ஆனா கிருஷ்ணருடைய லோகத்தில பார்த்தோம் அப்படின்னா பக்தர்கள் எல்லோருமே தாசர்கள் அல்ல. சிலர் சகாக்களாக இருப்பார்கள், சிலர் பெற்றோர்களாக இருப்பார்கள், சிலர் கோபியர்கள் போன்று காதலர்களாக இருப்பார்கள்.
Yuga avatar appears at 1,000 times in the day of Brahma for each yuga. So there's 4,000 yuga avatars in one day of Brahma. But it is not Krishna. Yeah? He's Shama in color, but it's not the Krishna. It's Swayambhu Krishna. It's a different form, expansion from Manvantara avatar.
He does not display all the pastimes?
No, it's not a Krishna form. No, it's a different form.
And just after when Lord Shri Krishna, Sri Krishna got it, Lord Chaitanya also
appears. Yeah, Kali Yuga, avatar.
So
yeah.
Then what happens when in those
years
when Lord Krishna
is
not
appears? Some other avatar comes not Lord Chaitanya.
Not Lord Chaitanya.
No. It's Krishna. It's a black form. And when Krishna appears, then Kali Yuga form is yellow and gold. That's Lord Chaitanya.
என்ன கேள்வி அப்படின்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரிக்கும் பொழுது அதை தொடர்ந்து வரக்கூடிய கலியுகத்திலே சைத்தன்ய மகாபிரபு தோன்றுகிறார். ஆனால் கிருஷ்ணர் அவதரிக்காத பொழுது, அதாவது ஒவ்வொரு துவாபர யுகத்திலும் ஒரு யுக அவதாரம் போன்றும், அப்படி அந்த துவாபர யுகத்திலே கிருஷ்ணர் அவதரிக்காத பொழுது என்ன ஏற்படுகிறது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, இந்த பிரம்மாவுடைய ஒரு பகலிலே 1000 யுக சுழற்சி இருக்கின்றது. அதிலே ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு யுக அவதாரம் தோன்றுகின்றது. அப்படியென்றால் தனக்கு 4000 யுக அவதாரங்கள் ஏற்படுகின்றன. ஆனா இந்த எல்லா யுக அவதாரங்களிலும், குறிப்பா அந்த துவாபர யுகத்திலே தோன்றும் பொழுது, அது கிருஷ்ணருடைய அந்த ஷாம கிருஷ்ணருடைய ரூபம் கிடையாது, அது வேறு அவதாரங்கள், வேறு ரூபங்கள். அப்படி கிருஷ்ணர் தோன்றக்கூடிய அந்த துவாபர யுகத்திற்கு அடுத்து வரக்கூடிய கலியுகத்தில் மட்டும்தான் சைத்ய மகாபிரபு தோன்றுகிறார். மற்ற கலியுகங்களிலே சைத்ய மகாபிரபு தோன்றுவதில்லை.
If they absorb themselves in Krishna.
என்ன கேள்வி அப்படின்னா, நிறைய நாஸ்திகர்கள் சிசுபாலன் மாதிரி அவருக்கு என்ன பலன் கிடைத்ததோ அது மாதிரியான பலன் இந்த நாஸ்திகர்களுக்கும் கிடைக்குமா? அதற்கு மகாராஜ் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, அவர்களும் சிசுபாலன் மாதிரி கிருஷ்ணனுடைய ஸ்மரணத்திலேயே மூழ்கியிருந்தார்கள் என்றால் அவர்களுக்கும் கிடைக்கும்.
India is considered to be a very special place.
India வந்து ஒரு விசேஷமான இடமாக கருதப்படுகிறது.
There are different varshas. Most of the varshas we don't see.
In the Gulavadle, நிறைய வருஷங்கள் இருக்கின்றன, அதாவது பிரிவுகள். அதுல பெரும்பாலான பிரிவுகளை நாம் காண முடியாது.
So this particular part of Varsha is considered very special. So the Lord likes to appear in this place.
அதுல குறிப்பா இந்த பாரத வருஷத்திலே பகவான் அவதரிப்பதற்கு மிகவும் விருப்பப்படுகிறார் என்றால் மிக மிக விசேஷமானது. வேறு ஏதாவது கேள்வி இருக்குதா?
Oh, the avatar, the Yuga avatar is Chaitanya Mahaprabhu. There are the avatars. Buddha also appears, and also at the end of Kali Yuga, Kalki appears.
மற்ற அவதாரங்களும் இருக்கின்றார்கள். புத்தரும் கலியுகத்திலே தான் தோன்றினார். அதே போன்ற கலியுகத்தினுடைய முடிவிலே கல்கி அவதரிப்பார். கேள்வி என்ன அப்படின்னா, எங்க சுவாமிஜி சொல்லும்போது நாம் இந்த விடுதலை எளிமையாக அடையலாம் அப்படின்னு சொல்லி, ஆனா வேறொரு ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நிறைய நிறைய மனிதர்கள் முயற்சி செய்யல, யாராவது ஒருவர் தான் அந்த மாதிரியான விடுதலை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு மகாராஜ் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, விடுதலை அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கிறது. அதில் ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த பௌதிக உலகத்திலிருந்து விடுபடுவது. அது எளிமையாக அடையலாம்.
Liberation,
Brahman liberation.
As for devotion, if one practices devotion, liberation is surpassed. It is there, but it is surpassed.
ஆனா யாராவது ஒருத்தர் பக்தியை பயிற்சி செய்வார்களானால் அவர்கள் இந்த விடுதலையை கடந்து செல்கிறார்கள்.
So therefore, for the devotee, liberation is easily achieved. Now, of course, Krishna also says, very rarely one knows him. So that means very rarely one can actually become a devotee.
கிருஷ்ணர் கூட இங்க என்ன சொல்லுறார், மிக அரிதாகதான் யாராவது ஒருத்தருக்கு என்னை பற்றி முழுமையாக தெரியும் அப்படின்னா, ரொம்ப அரிதாகதான் யாராவது ஒருவர் விடுதலை அடைகிறார் அப்படின்னு
அர்த்தமாகுது. Bhakti is at the top. It is above jnana and yoga and karma. It is rare also in that sense.
ஏன் அப்படின்னா, இந்த பக்தி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உயரத்திலே இருக்கின்றது. கர்மா, ஞானா, யோகா இவை எல்லாத்துக்கும் உயரத்திலே இருக்கின்றது. இந்த விதமாக சொல்லணும் அப்படின்னா கூட பக்தி மிக அரிதானது அப்படின்னா.
The highest process, usually less people will get bhakti.
இது மிக உயர்ந்த செயல்முறை அப்படிங்கக்கூடிய காரணத்தினால பொதுவா குறைந்த அளவிலான மக்கள் தான் இந்த செயல்முறையை
ஏற்றுக்கொள்வார்கள்.
இந்த விதத்திலும் இது அரிதானது என்று சொல்லலாம்.
However, the Lord also is very merciful in regards to bhakti.
பக்தியை பொறுத்தளவிலே பகவான் மிகவும் கருணையானவராக இருக்கின்றார்.
And therefore the Lord says in Bhagavad Gita, anyone can practice bhakti.
ஆயதன் பகவத் கீதையிலே பகவான் சொல்கிறார், யார் வேண்டுமானாலும் பக்தியை பயிற்சி செய்யலாம்.
He says the women, the sudras and the vaishyas, anyone even outside the varna ashram system, they can also do bhakti.
ஆயதன் பகவத் கீதையிலே சொல்கிறார், பெண்கள், சூத்திரர்கள், வர்ணாசிரமத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய மக்களும் கூட இந்த பக்தியை பயிற்சி செய்யலாம்.
So by the mercy of the Lord, bhakti is not rare.
பகவானுடைய கருணையினால் பக்தி மிக அரிதானதாக இருப்பதில்லை.
So especially with Krishna and Lord Chaitanya, then Krishna and Lord Chaitanya are very, very merciful.
குறிப்பாக கிருஷ்ணர் மற்றும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு மிக 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 கருணையானவர்கள்.
So then bhakti becomes much more easily available.
இதன் மூலமாக பக்தி என்பது இன்னும் எளிமையாக கிடைக்கின்றது.
Krishna's form can even promote Shishupala and Kamsa. They get benefit from that.
கிருஷ்ணருடைய ரூபமானது கம்சன் மற்றும் சிசுபாலனைக்கு கூட பராபராக இருந்தது.
And Lord Chaitanya is even more merciful than Krishna.
சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரோட இன்னும் அதிக கருணை வாய்ந்தவர்.
So by his grace, even aparadis, they can, not only demons, but aparadis, they get mercy and they can advance also.
சைத்தன்ய மகாபிரபு இன்னும் கருணையானவர். ஆயால்தான் அசுரர்கள் மட்டுமல்ல அபராதம் நிறைந்தவர்கள் கூட கருணையை பெறுகின்றார்கள்.
So then, in that sense, bhakti is not rare.
அப்படி பார்த்தவையானால் பக்தி அரிதானதல்ல. கடைசி கேள்வி.
திருப்பதி வங்கராஜர் பத்தி புஸ்தகம் இல்ல, அது வேற
கிருஷ்ணா.
நாம பார்க்கலாம் அவருடைய ரூபம் வந்து கிருஷ்ணருடைய ரூபத்துல இருந்து வித்தியாசமா இருக்குது அப்படிங்கிறது.
Of course they call him Govinda.
ஆனா அவர் கோவிந்தான்னு சொல்றாங்க.
But the way they worship him is more like the Vishnu form.
ஆனா அவர் வழிபடக்கூடிய விதம் பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு ரூபத்தை வழிபடக்கூடிய விதமாக இருக்கின்றது.
Now of course Krishna also has a form that is like Vishnu. Krishna also manifests four arms.
கிருஷ்ணரும் இது மாதிரியான ரூபங்களை வெளிப்படுத்துகிறார்.
So we see that Krishna holds a chakra and a shankha and a club and a lotus sometimes also.
சில நேரங்களில் கிருஷ்ணர் கூட பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் கதா ரத்னத்தோட தோன்றுகிறார். ஹரே கிருஷ்ணா. For a wonderful lecture on enlightening us about the avatar or the birth of the Lord in this material world. We thank you, Mother. One small record, there is a Dohan for today's Sunday's program. I would like to call the devotee. Indraya, Nyayiru Gurundhukku, Nankudai Purutha Bhaktar, Namodaya, Balaram Krishna Prabhu, அவர்கள் தன்னுடைய தாய் மற்றும் தந்தையருடைய நினைவாக இன்றைய ஞாயிறு விருந்துக்கு நண்பரை சென்றிருக்கின்றார். அவரை மகாராஜரிடமிருந்து பிரசாத மாலையை பெற்றுக் கொள்மாறு கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய தாய் தந்தையுடைய நலனுக்காகவும் அவர் தொடர்ந்து கிருஷ்ண பக்தியிலே நிறைந்து இருப்பதற்காகவும் நாம் ஸ்ரீ ஸ்ரீ ஜெகநாத் பரதேவ சுபத்ராவிடம் வேண்டி ஒருமுறை உற்சாகமாக இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை
ஜெபிக்கிறோம்.
சோ இப்பொழுது மகாராஜ் இந்திய மாதத்திற்கு போக வேண்டியிருக்கிறது. அதனால் பக்தர்களுக்கு கொஞ்சம் வழி விட்டுருக்காங்க, மகாராஜ் போவாங்க. அதுக்கிடையில இப்ப ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் நாம் கொஞ்ச நேரம் பாடுவோம். யாரெல்லாம் பகவானை ஊஞ்சல்ல ஆற்றலையோ அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரா வரிசையா வந்து பகவானுடைய ஊஞ்சலை ஆற்றி சேவை செய்யலாம். அமைதியா இருக்குமாறு பக்தர்கள் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அப்புறமா பிரசாதம் நிறைவேற்றப்படும்.
ஹரே கிருஷ்ணா.